உலடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமாள் தேனடைந்த மலர்கோயில் உள்ளையுள் மானதன் செய்வரதரு சுற்றாள் தொழுதரு வரைகள் தேரா இறைவனை செங்குல் பொழுது அருகாலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுத கைதலை மீதேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான் தொல்லை இருங்கிற சூழ்ந்தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாத ஊர்வாதகனும் சொந்தலம் பிரியர்களே இல்லை நின் கழற்கு அன்பு அது எங்களே ஏலம் ஏலும் நல் குழலி பங்கனே கல்லை மென் கனி ஆக்கும் விச்சை கொண்டு என் கழற்கு அன்பனக்கினாய் எல்லை இல்லை நின் கருணை என்கிறார் ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் வல்லையே எனக்கு இன்னம் உன் கழல் காட்டி நிற்கும் மருவில் வானனே
என்ற திருப்பாடல் நேற்றுக்கு ஆரம்பித்தார். பொதுவாக ஒரு பாடலுக்கு பொருள் சொல்லும் பொழுது உரையாசிரியர்கள் எல்லாம் அந்த விழிகளை எல்லாம் முதலிலே கோத்து சொல்லிவிடுவார். அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்பதில்லை. ஆங்காங்கே இறைவனை விழிக்கும் பொழுது அந்தந்த இடத்திலே அவ்வாறு விழிப்பதற்கு ஏற்ற பொருளை சொல்ல வேண்டும். அதனால நான் அப்படியே நம்ம வந்து யாத்திரைக்காகவே அதை பார்த்து கொண்டு போகலாம் அல்லது விழிகளை எல்லாம் முதலில் வைக்கும். ஏலம் ஏலும் நல் குழலி பங்கனி. ஏலம் என்று சொன்னால் வாசனை பொருள், அது மயிர்ச்சாந்து என்று சொல்கிறார். ஏலவார் குழலி என்று அம்பாளுக்கு பெயர் காஞ்சிபுரம். ஏலம் என்பது தகரம் முதலிய வாசனை பொருளால் அமைக்கப்பட்ட ஒரு மயிர்ச்சாந்து. மயிர்ச்சாந்து தான் இந்த காலத்துல ஹேர் ஆயில், ஹேர் ஆயில் மயிர்ச்சாந்து. அதனை நீராடிய மகளிர் கூந்தலிலே நீதி விடுவதனால அந்த கூந்தல் எப்பொழுதுமே மனமாக இருக்கும். ஏழுதல் என்றால் பொருந்துதல். ஏலம் ஏலும் அந்த மயிர்ச்சாந்து பொருத்தமாக இருக்கின்ற கூந்தலை கொண்டது. ஏன் பொருத்தம் சொன்னார்னா பொதுவாக மயிர்ச்சிக்கு நாறு பொதுவாக சிக்கு நாட்ட நாரும் அது அதோடு சேர்ந்து இந்த வாசனை பொருள் சேர்ந்து புதுவிதமாக ஒரு நாட்டம் நாரும். ஆனால் அம்பாளுடைய கூந்தலுக்கு இயற்கையான ஒரு நன்மணம் உண்டு. அந்த மனத்தோடு இந்த மனம் பொருந்துகின்றது என்று சொல்றேன். அம்பாளுடைய கூந்தலுக்கு இயற்கையான நன்மணம் உண்டு. அந்த நன்மை இயற்கை மனத்தோடு செயற்கை மனம் ஒன்று சேர வேண்டும். பொதுவாக ஒரு ஊதுபத்தி இன்னொரு ஊதுபத்தி சேர்த்து ஏற்றி வச்சா ரெண்டும் சேர்ந்து நாரும், நன்றாக அது மனம் கவிழாது. ஆனால் மட்டிப்பால் ஊதுபத்தியும் சாம்பிராணி ஊதுபத்தியும் சேர்த்து ஏற்றி வச்சா அது சேர்ந்து இணைந்து மனமா மட்டிப்பால் வந்து சாம்பிராணியை போட்டு இன்னொரு ஒரு சுகந்த பொருள். இப்ப இந்த சாம்பிராணி ஊதுபத்தியும் மட்டிப்பால் ஊதுபத்தியும் சேர்த்து வச்சா அது வந்து ஆனா கமர்ஷியலான ஒரு ஊதுபத்தியோ நல்ல சாம்பிராணியும் சேர்த்து வச்சா அது சாம்பிராணியுடைய வாசனையை போக்கி இதனுடைய நன்மனமும் இருக்காது, அதனாக ஒரு தீய மனமாக ஆகிவிடும். இந்த அவ்வாறு இல்லாமல் செயற்கை மனத்தினாலே இயற்கை மனம் பொலிந்து விளங்குகின்ற நல் குந்தல் நன்மை என்பது அழகு. நன்மை என்பது பெரிது நின்று பெரிதாக என்பதனால பெரும் குந்தலை அணிந்தவள் குழற்காடு என்றும் இள வஞ்சிக் கொடியே என்று மீனாட்சி அம்மையை அடைகின்றார். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் குழல் காடு போல இருக்கின்றது. நம்பள் குழல் காடு போல இருப்பதனால அந்த குள்ளாகின்ற காற்றினை தாங்குவதற்கு குண்டா இருக்கணுமோ அப்படின்னு நினைக்க கூடாது. இள வஞ்சிக் கொடி வெள்ளிய கொடி போன்ற ஒரு குழந்தவர் தான். ஆனா கூந்தல் மட்டும் காடு போல இருக்கு. ஏலம் ஏலும் நல் குழலி நீண்ட குந்தலை கொண்டவள் அவளை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற பெருமானே. மறுவில் வானனே. மறு என்பது குற்றம், குற்றமில்லாத வானம். வானம் என்பது மேலுலகம், குற்றமில்லாத மேலுலகம். குற்றம் என்பது என்ன? அங்கு சென்று சேர்ந்தவர் மீண்டும் பூமிக்கு வருவார் என்பது ஒவ்வொரு உலகத்திற்கும் உள்ள குற்றம். அவ்வாறு இல்லாமல் எங்கு சென்று சேர்ந்தால் மீண்டும் பிறவிக்கு வரமாட்டோமோ அது மறுவில் வானம். ஆகவே இந்த மறுவில் வானம் என்பது சிவலோகமே. பொன்னகர் என்றும் சிவபுரம் என்றும் சொல்லப்படுகின்ற சிவலோகம் தான் மறுவில் வானம். அந்த மறுவில் வானத்திற்கு உரியவனாக இருப்பதனாலே பெருமான் மறுவில் வானம். பெருமானே என் கணே என்னிடத்திலே நின் கழற்கு உன்னுடைய திருவடி இணைகளுக்கு அன்பு சிறிதும் இல்லை. இல்லை நின் கழற்கு அன்பு. அன்பு அது, அது என்பது பகுதி பொருள் விகுதி. அன்பாகிய அது என்பது என்னிடத்தில் சிறிதும் இல்லை. உன் திருவடிக்கு மிகன்றம் செய்கின்ற அன்பு என்ற ஒன்று பொருள் இருக்கின்றது, அது மட்டிலும் என்னிடத்திலே சிறிதும் இல்லை. இல்லை நின்கழற்கு அன்பது என்கனே, என்னிடத்திலே நின்கழற்கு அன்பு என்பது ஒரு சிறிதும் இல்லை என்பது வெளிப்படை. அவ்வாறு இருந்தாலும் நீ என்னை ஆட்கொண்டாய். நீ எவ்வாறு என்னை ஆட்கொண்டாய் என்று சொன்னால் கல்லை மென்மையான கரியாக செய்கின்ற ஒரு வித்தை உண்டு ஒரு சில இடத்துல. அந்த வித்தியை போன்ற ஒரு வித்தையினாலே, அந்த வித்தை போன்ற ஒரு வித்தை, வித்தை என்பது ஆற்றல், அந்த ஆற்றலை போன்ற ஒரு ஆற்றலினாலே, வியப்புக்குரிய ஆற்றலினாலே என்னை உன்னுடைய அடியராக ஆக்கிவிட்டார். கல்லை வெண்கனி ஆக்கும் வித்தை கொண்டு, வித்தை என்பது வித்தை என்பதனுடைய போலி, கல்லினை மென்மையான கனியாக்குகின்ற வித்தை போன்ற ஒரு வித்தையினாலே என்னை நீ கலர்க்கு அன்பனாக்கினாய். சிறிதும் அன்பில்லாத என்னிடத்திலே சிறிது அன்பு தொண்டும்படியாக செய்து உன் கலர்க்கு அன்பனாக என்னை ஆக்கினாய். அவ்வாறு ஆக்கிய நீ கருணைக்கு சிறிதாவது எல்லை உண்டா என்று கேட்டால் சிறிதும் எல்லை இல்லை. அளவில்லாத கருணையினாலேயே இவ்வாறு செய்ய முடிகிறது என்று படிக்கின்றோம். சுரைக்காய் வந்து கசந்து கொண்டே இருக்கும், சுரைக்காயை சுவையான தேன் போன்று ஆக்கினாய் என்று படிக்கின்றோம். எல்லை இல்லை கருணை என்கிறான் கருணைக்கு இந்த நான்காவது விருப்பம் இருக்கு. ஐயா எல்லை இல்லை நின் கருணை என்கிறான் என் தலைவனே, என் கருணைக்கு எல்லை இல்லை. அந்த நான்காவது உருவம் மறந்திருக்க, நான்காவது தொகை என் கருணைக்கு எல்லை இல்லை என்பதான் எல்லை இல்லை நின் கருணை. கருணைக்கு பெருமானே இவ்வாறு ஆட்கொண்டவனுடைய கருணைக்கு எல்லை என்பது சிறிதும் இல்லை. ஆகவே என்னை நீளவும் ஆட்கொள்ள வல்லை என்பது சொல். அந்த கருணை வச்சுவிடுமோ என்று சொன்னா அந்த என்ற அச்சம் இருந்தால்தான் மீண்டும் பெருமா ஆட்கொள்ள மாட்டான் என்று சொல்லலாம். ஆனா எடுக்கெடுக்க குறையாத ஒரு டப்பால சீனி போட்டிருக்கோம், எடுக்கெடுக்க குறையாது ரொம்பிடும் அப்படின்னு சொன்னா தைரியமா பயன்படுத்தலாம். அது போல இறைவனிடத்திலே கருணைக்கு குறைவு கிடையாது, மாறிலாத மா கருணை வெள்ளம் என்பதனாலே எந்த கருணையை கொண்டு நீ என்னை முன்பு ஆண்டாயோ அதே கருணை கொண்டு இப்போது மீண்டும் என்னை நீ ஆள வல்லவன். வல்லை என்றால் எல்லை இல்லை நின் கருணை என்கிறான். ஏது கொண்டு நான் ஏது செய்யணும், எதனை கொண்டு நான் எதனை செய்தாலும். கொண்டு என்பது மூன்றாம் வெற்றினை பொருளை தருகின்ற ஒரு இடைச்சல், எந்த காரணத்தால் அப்படின்னு அதுக்கு பொருள். எந்த காரணத்தினாலே நான் என்ன செய்தாலும் என்றால் எந்த தகாத காரியத்தை செய்தாலும், எந்த தீங்கான பாவச் செயலை செய்தாலும், என்ன காரணத்தினால் செய்தாலும், விரும்பி செய்தாலும், விரும்பாமல் சுபாவத்தினால் செய்தாலும், அல்லது ஏது கொண்டு என்றால் ஐம்புல வசப்பட்டிருக்கின்றேன் நான். அந்த ஐம்புலங்களிலே எந்த புலன் வசப்பட்டுக் கொண்டு எந்த பொறி வழியாக நான் எந்த பாவத்தை செய்தாலும், கண்ணின் மூலம் செய்தாலும், காதின் மூலம் செய்தாலும், நாக்கின் மூலம், மூக்கின் மூலம், தோளின் மூலம் செய்தாலும், ஏது கொண்டு ஏது எந்த எவ்வகைத்திய செயலை பாவத்தை நான் செய்தாலும் அவற்றையெல்லாம் மன்னித்தருளி, அவற்றையெல்லாம் ஓவர் ரூல் பண்ணி, ஏது கொண்டு நான் ஏது செய்யணும், எனக்கு நின் கழல் காட்டி மீட்டவும் நீ வல்லை. நீ வல்லையே, வல்லையே என்பதற்கு ஏகாரம் தேற்றம், நீ நிச்சயமாக வல்லை உனக்கு முடியும். வல்லவன் என்ற அந்த சொல் படர்க்கையில் இருக்கின்றது. வல்லவன் அவன் வல்லவன் அதே முன்னிலைப்படுத்தும் போது நீ வல்லை உன்னால் முடியும், நீ வல்லை. வல்லை என்பது முன்னிலை சொல், முன்னிலை விளைமுற்று. அவன் வல்லவன் அவள் வல்லவன் என்பது படர்க்கை விளைமுற்று. நான் வல்லேன் என்பது தன்மை விளைமுற்று. வல்லேன் என்பதற்கு வல்லவன் என்பது பொருளாக இருந்தால் அது வல்லேன் என்பதற்கு முடியவில்லை என்பது பொருளாகும். அப்ப இங்கு வந்து வல்லை என்பதற்கு உன்னால் முடியும் என்பதுதான் பொருள். நீ வல்லை. வல்லையே எனக்கு இன்னம், எனக்கு இன்னமும் இப்பொழுதும் நின் கழல் காட்டி, உன்னுடைய கழலை பண்டு காட்டியதற்கு போல இப்பொழுதும் காட்டி, முன்பு காட்டியதைப் போலவே இப்பொழுதும் காட்டி, மீளவும் காட்டி, மீட்கவும். மீள என்றால் இன்னொரு முறை அர்த்தம், மீட்டல் என்றால் பிரீதித்தல். மீட்கவும் வல்லை என்றால் என்னை உயிர்க்கவில்லை. முன்பு நின் திருக்கழலினை காட்டினாய், அதனை கொண்டு நான் உயிர்ந்தே நல்லேன். அது என்னுடைய தகுதியின்மை காரணமாக அது கண்டதோடு நின்று விட்டது, கண்ட சுவை ஆறுந்து பிறகு அதனை இழந்து விட்டேன். இப்பொழுது நீ என்ன கேரண்டியா பண்ணணும், எப்படி பண்ணணும்னா காட்டுவதோடு இல்லாமல் மீட்கவும் நீ செய்ய வேண்டும். அதாவது என்னை வந்து நீ எவ்வாறு அந்த திருவடியினை மீண்டும் காட்ட வேண்டும் என்று சொன்னால், அந்த கண்ட காட்சியினான் இழக்காத வண்ணம், கண்டலால் அருளவில்லை கலந்தபின் பிரிவதில்லை, கலந்தபின் பிரிவதில்லை என்ற நிலை எனக்கு வர வேண்டும். ஆகவே காட்டி மீட்கவும் நீ வல்லை. முன்பு நீ காட்ட வல்லவனாயிருந்து காட்டினாய், ஆனால் மீள்வதற்கான தகுதி இடத்தில் இல்லாது நான் அதை இழந்தேன். இப்பொழுது இவ்வாறு இவன் இழக்கக்கூடியவன் என்பதை அறிந்து நான் என்னுடைய தகுதியின் மீனால் அதை இழக்காத வண்ணம் நீ உன்னுடைய பெரும் கருணையாகின்ற தகுதி ஒன்றையே கொண்டு எனக்கு மீண்டும் ஒருவரை பண்டு காட்டுவதை போல் காட்டி எவ்வாறு காட்ட வேண்டும் என்று சொன்னால், மீளும் அளவிற்கு காட்ட வேண்டும், மீட்கவும் என்னை உயிர்க்கவும் நீ காட்ட வேண்டும். வல்லையே எனக்கு இன்னும் கதல் காட்டி மீட்க வேண்டாம். வான நாடரும் அரியநாதனி மறையில் ஈரும் முன் தொடரநாதனி, ஏனை நாடரும் தெரியநாதனி, அண்டு கொண்டவா பூனை நாடகம் ஆடுவித்தவா, உருகி நானினை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா, நைய வைய கண்டு
உடைய இச்சையே வானநாடரும் அறிவுனாத நீ மறையில் ஈரும் முன் தொடருணாத நீ ஏழை நாடரும் தெரியுணாத நீ என்று மூன்று முறை நீ 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 என்று சொல்கின்றார். அது பெருமான் யாவருக்கும் அறிய உண்ணாதவன் என்று அவருடைய அருமையை குறிப்பதற்காக அந்த பெருமானை நீ நீ என்று மும்முறை விளிக்கின்றார். இப்படிப்பட்ட நீ வானநாடாலும் அறியப்படாதவன், மறையின் ஈறு என்று சொல்லப்படுகின்ற அந்த வேதத்தின் முடிவாகின்ற வேதாந்தம், அதனாலும் தொடரப்படாதவன். ஒரு பொருள் எங்கு முடிந்து போகின்றதோ அதன் எல்லை கொழுந்து, அதுதான் எக்ஸ்டன் பண்ணுது பெருமானை அடைவதற்கு. அது அடைய முடியாமல் நின்று விட்டது, அதான் மறையின் ஈராகிவிட்டது. மறை வளர்ந்தால்தான் அந்த ஈறு நீளும். மறை என்ன பண்றது, இறைவனை தொடுவதற்காக வளர்ந்து கொண்டிருந்தாலும் பெருமானை தொட முடியாது, அது பின்தங்கியே இருக்கின்றது. மறையின் ஈறு கொழுந்து போல அதனுடைய எல்லை பாகம், வளர்ச்சியினுடைய எல்லை, அது வளர்கின்ற எல்லையினால் தொட முடியவில்லை. ஒரு மனிதன் கையால் தொட முடியாததை வந்து முகத்தால் தொட முடியுமோ? நீளும். அதுபோல மறையின் ஈரானது மறையினுடைய எல்லை, அந்த எல்லையினாலும் தொடப்படாதவன் என்பதனால மறையின் வேறு பகுதிகளினால் நிச்சயமாக தொடப்படாதவன். மறையின் ஈருமுருணாதிரி ஏனைய நாடும் ஏனைய தேசத்தில் இருக்கின்ற, அதாவது விண்ணுலகம் தவிர மண்ணுலகம் நரக உலகம் போன்ற ஏனைய உலகங்கள், விண்ணுலகத்திலேயே விண்ணுலகம் என்று சொல்லப்படுகின்ற வானூர் உலகத்துக்கு வேறு இருக்கின்ற விண்ணுலகங்கள், பிரம்மன் இருக்கின்ற உலகம், திருமான் இருக்கின்ற உலகம் போன்ற உலகங்கள், அந்த உலகத்தில் இருக்கின்ற அவர்களாலும் ஏனைய நாடும் அறிவுணாதிரி என்று நீ நீ என்று சொல்வதனால இறைவனுடைய அருமையை சொன்னார். வான நாடர், வானம் என்பது மேலான உம்பர், மேலான இடம், புண்ணியத்தின் பயனை மட்டுமே தீர்க்கின்ற இடம் வானம். பாவத்தின் பயன் அங்கு தீர்க்கப்படாது. பாவத்தின் பயனை தீர்ப்பதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள், மீண்டும் மண்ணுலகிற்கே வருவார். அப்ப புண்ணியத்தின் பயனை மட்டுமே தீர்ப்பதற்காக செல்கின்ற உலகம் என்று சொன்னால், அங்கு இருப்பவர்களா புண்ணியவான்கள், அந்த புண்ணியவான்களாலும் அறியப்படாதவன் நீ வானநாடரும் அறியுணாதன். மறையில் ஈரும் வேதத்தினுடைய முடிவும் முன் தொடருணாதிரி, அது முயற்சி செய்தும் அதன் முன்பாக உன்னை கண்டும் தொடர முடியவில்லை. முன்னியும் முன் தொடர முன்னி தொடர்தல் முடியாது நீ என்று ஒரு பொருள். இரண்டாவது பொருள், மறையில் ஈறு முன், அது என்பது ஒரு உண்மை தொகையா கொள்ளுங்க. ஈறு பிளஸ் முன், அது ஈறு முன் என்றார். மறையில் ஈறு முன் அப்படின்னு இருக்கு. ஈறு என்பது எல்லை, முன் என்பது ஆரம்பம். வேதத்தின் ஆரம்பமும் வேதத்தின் முடிவும் என்ன, ஓங்காரம். வேதம் ஓம் என்று ஆரம்பிக்கின்றது, ஓம் என்று முடிகின்றது. எப்படி திருமுறைகள்லாம் திருச்சித்தமிழ் என்று ஆரம்பித்து திருச்சித்தமிழ் வந்து முடிகின்றனவோ, அதுபோல வேதங்கள் ஓம் என்று ஆரம்பித்து ஓம் என்று முடிகின்றன. அப்ப அந்த ஓங்காரத்திற்குள்ளே அனைத்து வேதங்களும் அடங்கிவிட்டன. ஓங்காரத்தை கொண்டுதான் உலகங்கள் படைக்கப்படுகின்றன. அதனுடைய அகர உகர மகரங்களை கொண்டு மூவகை உலகங்களும் படைக்கப்படுகின்றன. மூவகை வேதங்களும் விரிக்கப்படுகின்றன. மூவகை தெய்வங்களும் தங்கள் பணியை செய்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் ஓங்காரமே அடிப்படை காரணமாகின்றது. அந்த அது சித்த மாயை என்று சொல்லப்படுகின்ற ஓங்காரம், அதனாலும் அதனாலும் உன்னை தொடர முடியாது. அது இப்ப சுத்த மாயை என்பதுதான் இறைவனுக்கு அருகிலே சொல்லக்கூடியது, அதுவும் இறைவனை தொடாது நின்றுவிடும். இறைவன் அருகிலே சென்றாலும் அதனால இறைவனை தொட முடியாது, தீண்ட முடியாது என்று பார்க்கின்ற. இப்ப மறையில் ஈறு முன் என்று சொன்னால் ஈராகவும் முன்னாகவும் இருக்கின்ற ஓங்காரம், அதுவும் இறைவனை தொடர முடியாது. மறையில் ஈறு முன் தொடரணாது நீ, ஏனை நாடரும் தெரியணாத நீ. விண்ணிற்கு மேலிருக்கின்ற உலகங்கள், புவர்லோகம், சுவர்லோகம், சத்தியலோகம், வைகுண்டம் போன்ற உலகங்கள், புண்ணிய புண்ணியங்கள் அதிகத்தினாலே அடையப்படுகின்ற உலகங்கள், ஏனைய நாடரும் அறியோனாத நீ. நான் தவறா சொன்ன நீங்க திருப்பிங்க. என்னை இன்னிதா ஏனைய நாடரும் அறியோனார், என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா, என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா, அந்த ஆண்டு கொண்டவா, ஊனை நாடகம் ஆடுவித்தவா, உருகினாலினை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா, இந்த நாலு வா இருக்கு. அந்த நாலு வாவும் கடைக்குறை என்று சொல்லப்படுகின்ற சொற்கள். என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவாறு, ஊனை நாடகம் ஆடுவித்தவாறு, உருகினாலினை பருக வைத்தவாறு, ஞான நாடகம் ஆடுவித்தவாறு என்று அதற்கு பொருள். அந்த செய்யுள் நோக்கி செய்யுள்ள ஒரு எழுத்து கூட வரக்கூடாது என்பதற்காக கடைசி எழுத்தை டிராப் பண்ணிடுறாங்க. அதான் கடைக்குறை என்று சொல்லப்படுவது. செய்யுள் நோக்கி வருகின்ற செய்யுள் விகாரம் கடைக்குறை. அப்ப குருவித்தவா அப்படின்னு அப்புறம் பாடுவார், குருவித்தவாறு, பணிவித்தவா, பணிவித்தவாறு என்று. அப்ப அது ஆறு என்பது வியப்பில சொல்வது, பெருமான் என்னை ஆட்கொண்டவாறு வியப்பை தருகின்றது, பெருமான் ஊனை நாடகம் அடுவித்தவாறு வியப்பை தருகின்ற ஒரு புகழ், தமநாடகம் அடுவித்தவாறு வியப்புகின்ற ஒரு புகழ், அந்த வண்ணம் ஆறு என்றால் வண்ணம், முறைமை, வகை, பெருமானின் ஆட்கொண்டது இயல்பு, அது எனக்கு வியப்பை தருகின்றது என்று வியக்கின்ற ஒரு பொருள். அப்ப அங்கு ஒரு உண்மை கொண்டும் பொருள் சொல்லலாம், உண்மை இல்லாமல் பொருள் சொல்லலாம். எப்படின்னா
என்னை ஆட்கொண்டவாறும் பூனை நாடகம் ஆடுவித்தவாறும் இந்த ஏற்கனவே ஒரு உருவம் அங்கு கடைக்குறை இருக்கின்றது. அதோடு கூட உண்மை குறையும் அங்கு கொண்டு நாம என்னை ஆட்கொண்டவாறும் ஊனை நாடகம் ஆடுவித்தவாறும் உருகினானனை பருக வைத்தவாறும் ஞான நாடகம் ஆடுவித்தவாறும் என்று அப்படியே பொருள் கொள்ளலாம். அது உண்மை இல்லாமல் நேரடியாக பொருள் கொள்ளலாம். இரண்டையும் சொல்றேன். பெருமானே என்னை நீ ஆட்கொண்டவாறு வியப்பை தருகின்ற ஒரு செயல் என்ன? கடையிலும் கடையவன் தான் நான் தட்ட கீழ்மை இது. மூர்க்கனாகி கழிகின்றதனுடைய காலம் என்ன? முக்தி நெறியாக முற்கொடும் முயல்கின்றவன் நான். அப்படிப்பட்ட என்னை கல்போன்ற என் மனதை கரியாக நீ வந்து பிரிந்து ஆட்கொண்டாய் என்று அதனை வியக்கின்றார். என்னை நாடலும் அறியோனாது என்னை இன்னிதா இன்னிதா என்பது இனிதாய். இனிதா என்பது விரித்தல் விகார் செய்வது விரிகின்றது. என்னை இனிதாய் ஆட்கொண்டதா என்னை இன்னிதா இன்னிதா இவ்வண்ணம் என்றும் அதுக்கு பொருள் உண்டு. பெருமானே என்னை இவ்வண்ணமே ஆட்கொண்டதா. பெருமானே போன்ற இருந்த என் மனதை கரைபோல ஆக்கி என்னை இவ்வண்ணமே ஆட்கொண்டவாறு என்று சொல்லலாம். என்னை இனிதாய் ஆட்கொண்டவாறு அது வியப்பை தருகின்ற ஒன்று. ஊனை நாடகம் ஆடுவித்தவாறு அதுவும் வியப்பை தருகின்ற ஒன்று. ஊன் என்பது இந்த உடம்பு. இந்த உடம்பினை நாடகம் ஆடுவித்தவாறு வினைப்பினை உண்ணும் வண்ணம் நீயே இயக்கினாய். எல்லாரையும் தான் இறைவன் இயக்குகின்றான். இப்ப தன்னை இயக்கியதை மட்டும் வியப்பை தருகின்ற செயல்நிலையை சொல்றாருன்னா எல்லோரும் இறைவனை இறைவனால் இயக்கப்படுகின்றனர். இருந்தாலும் இறைவனே இயக்கின்றான் என்பதை அவர்கள் அறிகின்றால் இல்லை. அவர்கள் அறிவதில்லை. வினைப்பினை இறைவனே ஊட்டுகின்றான் எல்லா உயிர்களுக்கும். அவ்வாறு ஊட்டினாலும் இப்ப வந்து ஒரு டம்ளர் ஆர்லி சொன்னதுன்னா இறைவன் தான் தருகின்றார் என்று அறிய வேண்டும். நீங்க தள்ளதான் இன்னொருத்தர் தருவாங்க அப்படி சொன்னா உங்களுக்கு போகும். ஆனா உண்மை அதுதான். என்ன அப்படி இறைவனே அனைத்தையும் செய்கின்றான் என்று அறிகின்ற நிலையை உண்டாக்கி இறைவன் வினைப்பினை ஊட்டுவதே தன்னுடைய பக்குவியான ஆன்மாக்களுக்கு அவ்வாறு செய்கின்றான். அப்போது அவர்களை இயக்கின்றார்கள். உனை நாடகம் ஆடுவித்தவாறு என்றால் என்னுடைய வினைப்பினை உண்பதற்கென்றே இந்த உடலோடு நான் திறந்திருக்கின்றேன். ஊன் உடம்பிலே வாழ்கின்ற வாழ்க்கை என்பது வினைப்பினை உண்பதற்காக வருகின்ற வாழ்க்கை. அப்ப அவர் பெருமான் இங்கு வந்து செய்தது நம்முடைய குருநாதர் பாண்டியன் மன்னிப்பு கேட்டபொழுது எல்லாம் இறைவன் செயல், உன்னிடத்திலே வேலைக்கு வந்ததுனால்தான் எனக்கு இறைவன் பொருள் கிட்டியது என்று அது உபதாரமாக சொல்லவில்லை என்று அவனுக்கு வந்து அவனுடைய மனத்தை கழித்து செய்தார். என்ன காரணம்னா அவர் அறிந்து வைத்திருக்கிறார். இறைவனே அனைத்தையும் செய்கின்றோம் என்பதை அறிந்து வைத்திருப்பதனால பாண்டியனிடத்தில் அவருக்கு எந்த விதமான மனக்குறையும் இல்லை பார்க்கின்றார். ஊனை நாடகம் ஆடுவித்தவாறு அவ்வாறு ஊனை நாடகம் ஆடுவித்த அந்த நிலையிலே பெருமானே இயக்குகின்றான் என்பதை அறிந்து உள்ளமானது உருகுகின்றது. உள்ள உருகும் போது பெருமான் நமக்கு துணையாக இருக்கின்றான். தனித்துணை அவன் இருக்கின்றான். தனித்துணை நீ நிற்க என்று சொல்வார். பெருமான் நமக்கு ஒரு ஒப்பற்ற துணையாக அருகிலேயே இருக்கின்றான். ஒன்றா துணையாக இருந்தன தன் அடியோங்களுக்கு என்று அதனை உணரும் பொழுது அவருடைய பெருந்தன்மை நமக்கு உள்ளமானது உருகின்றது. அவ்வாறு உள்ளம் உருக உருகத்தான் பெருமானுடைய திருவடி இன்ப துவைக்க முடியும். இப்ப ஒரு சுவையான அமுதம், அந்த அமுதத்தை ஒரு சுவைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாக்கு தடித்திருக்க கூடாது. காமாலை போன்ற நோயினால நாக்கு தடித்திருந்ததுன்னு வச்சுங்க, சுவையான ஒரு பொருளை நாக்குல வச்சாலும் சுவை தெரியாது. ஆனா நாக்கு மென்மைத்தன்மை அடைந்திருந்ததுன்னு சொன்னா சுவையான ஒரு பொருளுடைய சுவையினே அது அறியும். இந்த டேஸ்ட் பட்டு நாக்குல இருக்கு. அவை வந்து அந்த நாக்கில அழுத்து இல்லாமல் அதுல தடிப்பு இல்லாமல் நோய் இல்லாமல் நார்மலா ஒரு நாக்கு இருந்ததுன்னா அது இனிப்பு முதலிய ஆறு சுவைகளையும் இனிப்பினை அறிகின்ற டேஸ்ட் பட்ஸ் வேற, கசத்தில் அறிகின்ற டேஸ்ட் பட்ஸ் வேற. அப்ப எந்த ஒரு பொருளை சாப்பிட்டாலும் நாக்கு என்ன பண்ணும்? சுவைத்து அறியும் என்று பார்க்கின்றோம். அதே போல உள்ளமானது உருகின்ற நிலையில தான் இறைவனுடைய இறைவனாகின்ற அமுதத்தை பருகுவதற்கு ஏற்றது. உள்ளம் நம் போல உலக உலகிலே ஈடுபட்டு தடிப்பிடிக்கின்ற நிலைமையில இறைவன் திருவிழை இன்பத்தினே அது பருகாது. உருகி நான் உன்னை பருக வைத்ததால் உள்ளம் உருக உருகத்தான் இறைவனை பருக முடியும். உள்ளம் உருகாதவர்களால இறை இன்பத்தை பருகுதல் என்பது இயலாது. இப்ப ஊனை நாடகம் ஆடுவித்த வாசினை அறிகின்ற உயிரானது இறைவன் செய்கின்ற பெருந்திறனை அவன் தோன்றா துணையாக இருந்து அருகிலேயே இருந்து அந்த இறைப்பினை ஊற்றுவதை அறிகின்ற காலத்திலே உள்ளம் உருகுகின்றது. நமக்கு இவ்வாறு ஓர் தோழன் உளன் என்று சொல்லி உருகின்றது. அவ்வாறு உருகின்ற அளவிலே அது இறைவனை அறிகின்றது, அது இறைவனை பருகுகின்றது. உருகின்றதற்கு ஏற்ப அந்த டிகிரி படி எவ்வளவு உருகின்றதோ அவ்வளவு அது பருகுகின்றது. அப்ப முற்றும் உருகுபவர்கள் முற்றும் பருகுவார்கள். ஓரளவு உருகுபவர்கள் ஓரளவு பருகுவார்கள். உருகின்ற அளவிற்கு தான் அவனை பருக முடியும். இப்ப உருகி இல்லாது போய்விட்டால் முழுவதும் பருக முடியாது. பருகியின் பரங்கருணை தரங்கடலில் படிவாமாறு அருள் என்றால் உருகின்ற நிலையிலே நாம் வேறு இறைவன் வேறு என்ற எண்ணம் இருக்கின்றது. முழுவதும் உருகி நீராளமாகி விட்டால் நாம் இல்லாது போய்விடுவோம். அப்பொழுதுதான் அவனை முழுவதுமாக பருகுதலாக ஆகும். அப்போது அவனை முழுவதும் பருக வேண்டும் என்று சொன்னால் ஜீவபோதம் சிறிதும் இருக்கக்கூடாது, நான் என்ற எண்ணமே இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் முழுவதும் பருக முடியும். அப்படி பருகுவதற்கு உள்ளத்தை இடையராது உருகின்ற ஒரு பொருளாக இறைவன் மாற்றுகின்றான். உருகுவது உள்ளம் உண்டோர் உரு செய்து அந்த நிலையில்தான், அந்த நிலையைதான் தீட்சினால உண்டாக்கினார். ஆனால் அந்த நிலையில் இருந்து அந்த மலவாதலினாலே உருகிய உள்ள மீண்டும் கடினப்பட்டு போய்விட்டது என்று நம்முடைய குருநாதர் சொல்றார். உருகின உள்ள என்னாச்சு? உறைந்து விட்டது. உருகுதல் தொடர்ந்து உருகாது என்ன பண்ணிட்டு பாதையிலேயே பாதுகிறது தண்டியது போல உறைந்து போய்விட்டது. அப்போது கண்டு இறைவன் செய்த பெருமொழியை இப்போது வியந்து பார்க்கின்றார். உருகி நானுனை பருக வைத்தவாறு இயற்கை தெரிகின்றது. ஞான நாடகம் ஆடுவித்தவாறு நீ வந்து என் அருகிலே புகுந்து நாடகம் ஆடுகின்றாய். பெருமான் உடலிலே புகுந்து நாடகம் ஆடுகிறான். அதான் ஊனை நாடகம் ஆடுவித்தல். உடம்பிலே இருந்து ஆடுகின்ற நாடகம் ஊனை நாடகம் ஆடுவித்தல். ஊன் என்பது இங்கு வந்து உடம்பு. அந்த ஊனை நாடகம் ஆடுவித்தல் தான் ஊன நாடகம் என்று சொல்லப்படும். ஊனம் என்றால் கீழான மேலான நாடகம் ஞான நாடகம். அதை விட கீழான நாடகம் ஊன நாடகம். ஊனம் என்பது குறை. நம்முடைய குறையை போக்குவதற்காக செய்கின்ற நாடகம். அந்த ஊந்திய திருவிடியினாலே இயக்குகின்ற நாடகம். நம்முடைய குறையை போக்குவதற்காக இறைவன் செய்கின்ற நாடகம் ஊன நாடகம். அந்த நாடகத்திலே ஊனம் இல்லை. நாடகத்திலே ஊனம் இல்லை. நாடகத்திலே ஊனம் இருந்தால் நடிப்பவனிடத்திலே குற்றந்தனதாகிடும். நாடகத்திலே சிறிதும் ஊனம் இல்லை. ஆனால் நம்முடைய ஊனத்தை போக்கும் அளவிலே ஆடுகின்ற நாடகம். பிறகு நமக்கு ஞானத்தை வழங்குகின்ற அளவிலே ஆடுகின்ற நாடகம் ஞான நாடகம். நம்முடைய குற்றங்குறைகளை போக்குகின்ற அளவிலே ஆடுகின்ற நாடகம் ஊன நாடகம். நமக்கு ஞானத்தை வழங்குகின்ற அளவிலே ஆடுகின்ற நாடகம் ஞான நாடகம். அந்த குற்றங்குறைகளை போக்குகின்ற அளவிலே ஆடுகின்ற நாடகம் ஊன இடமாக கொண்டு ஆடப்படும். ஞானத்தை வழங்குகின்ற நாடகம் அறிவினை, உயிரினுடைய அறிவினையே இடமாக கொண்டு ஆடப்படும். உயிருக்கென்று ஒரு அறிவு உண்டு. அந்த உயிர் அறிவினை இடமாக கொண்டு அதுதான் அம்பலம். உண்டு உயிரின் அறிவே அங்கு அம்பலம். ஞான நாடகம் ஆடுவித்தவாறு வியத்தை தருகின்றது. பெருமானே என் அருகிலே புகுந்து நீ என்னை ஆட்டி படைத்தாய், நீ ஆடினாய். அருகிலே புகுந்து ஆடாத என்ன ஆயிற்று சொன்னால், இந்த உலகத்தினை பற்றி நான் அறிந்த அறிவானது என்னை விட்டு நீங்கியது. நைய வையகத்து உடைய விச்சையே, வையகத்துடைய விச்சை நையவே ஞான நாடகம் ஆடுவித்தவாறு என்று அப்படி கொள்ளும். வையகத்து உடைய விச்சை நையவே. வையகத்து உடைய விச்சை என்பது வையகம் என்றால் உலகம், எல்லா உலகங்களும் பாசம். வையகத்தின் கண் நான் கொண்டிருந்த விச்சை என்பது ஞானம் அறிவு. அதான் பாசஞானம் சுற்றறிவு. இந்த உலகத்தினை இது என்று அறிந்து இது எனக்கு வேண்டும், இது எனக்கு விரும்பப்படுவது, இது என்னால் தீர்க்கத்தக்கது, இதனை நான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் எண்ணங்களை உண்டாக்கி நம்மை இடையராது தொடர்பு கொள்ளும்படியாக செய்கின்றது உலகம். நிலைப்பயன் வற்றம் வரையணும். உலகம் ஒரு தூண்டில், அந்த தூண்டில போய் இந்த மீன் விழுந்துட்டே இருக்கும். நம்முடைய வினைப்பயிரை முழுவதும் வற்றத்தீர வரையில இறைவர் என்ன பண்ணுவாரு, உலகை உலகில ஈடுபடுத்திக் கொண்டே இருப்பார். மீன் பிடிக்க என்ன பண்ணுவான், ஒரு புழுவை சிண்டில வச்சு போடுவான். அந்த புழுதான் தனக்கு உணவு நினைச்சு மீன் என்ன பண்ணும், அதை கடிக்கும். கடிச்சோன்னா முள்ளு என்ன பண்ண கொண்டையில குத்தி அந்த சுண்டில இழுக்கும் பொழுது மீன் வெளில வந்துடும். மீன் போய் மாட்டிக்கொள்ளும். அதே போல பாசம் என்பது ஒரு தூண்டில், அதில் நாம் சென்று மாட்டிக்கொள்வோம் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது இந்த மாட்டிக்கொள்வதற்கு அடிப்படை என்னன்னு சொன்னா, இந்த இது ஒரு புழு என்று முதல்ல அறிகின்ற அறிவு, அது பிளைனான ஒரு அறிவு. பிறகு இது நமக்கு உணவாகும், இது நம்மால் விரும்பத்தக்கது, இது இப்போது எனக்கு வேண்டும் என்ற ஒரு முடிவு. இப்போது நான் இதை உண்பேன் என்று அதை கடித்தல், இந்த செயல்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பாசஞானம். இந்த பாசஞானம் நையும் வண்ணம் ஞான நாடகம் அடைகின்றார் இறைவன். ஞான நாடகம் ஆடும்பொழுது இறைவன் அருகிலே இருந்தா நடனம் ஆடும் பொழுது போதும் இந்த உலக உலகோடு தொடர்பு, அறுவருக்கும் உலக வாழ்வு அடங்க நீப்போம், அறுவருக்கின் இந்த உலக வாழ்வு நமக்கு வேண்டாம் என்று துறவு மனப்பான்மை. பெருமான் நம்முடைய அறிவினையே இடமாக கொண்டு ஒரு ஞான நாடகத்தை ஆட ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு உலகத்தின் மீது இருக்கின்ற பற்று குறையும். அதான் சதுர் இழந்து அறிமால் கொண்டு சாரும் கதி என்று சொல்லப்படுகின்றது. உலகில் அறிவினை இழந்து அறியப்பட்ட உலகத்தினையே அறியாததை போல அறிகின்ற அந்த நிலை கதி. பார்க்கின்ற கண்ணு உலகத்தை பார்க்காமலேயே இருக்கும், கேட்கின்ற காது உலகத்தினை கேளாமலேயே இருக்கும். முன்பு பார்க்கப்பட்டதை போல அது நினைவுக்கு கொண்டு வராது. முன்பு நாம் விரும்பி பார்த்த ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அதில் விருப்பம் ஏற்பட வேண்டும். ஆனால் இறைவனுடைய நாடம் ஞான நாடகத்தை இறைவன் ஆட ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் நம்மை அவன் ஆட்கொள்கின்றான், அறிவினை இடமாக கொண்டு ஆட்கொள்கின்றான். அப்பொழுது நம்மால் முன்பு பார்க்கப்பட்டும் விரும்பப்பட்டமான உலகம் மீண்டும் காட்சிக்கு வந்தும் இது வேண்டாம் நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று அதனை வெறுப்போடு பார்க்கின்ற நிலை ஏற்படும். போதிய போதும் போதும் இந்த பொல்லாப்பு என்று அதனை வெறுக்கின்ற ஒரு நிலையானது ஏற்படும். வையகத்து உடைய விச்சை என்று சொன்னால் வையகத்தின் நான் வைத்திருக்கின்ற ஞானம் பாச ஞானம் நைய அது குறையும் வண்ணம். அப்பொழுது இறைவன் எந்த அளவிற்கு அந்த குத்தினை ஏற்றுகின்றானோ அந்த அளவிற்கு இந்த பாச ஞானத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அது ஒரே நாள்ல கிடைச்சிடாது. அதுவும் வந்து என்ன பெருமான் அந்த ஆட்டத்தை பக்குவப்படுத்துவதற்காக ஆடுகின்றான். ஆகவே நம்முடைய பாச ஞானமானது குறைய குறைய அந்த ஞான நடகத்தை நாம் நன்றாக தீர்க்க முடியும் என்று சொன்னேன். வையகத்து உடைய இச்சை, அது இச்சை என்று கொள்ளலாம், வையகத்திலே நான் நினைத்திருக்கின்ற பற்று என்று கொள்ளலாம். உடைய இச்சை என்பதும் உடம்புடமையினால் உடைய இச்சை என்றாகும். வையகத்திலே நான் நினைத்திருக்கின்ற ஞானம் என்று கொள்ளலாம். சதுர் என்று ஞானம், சதுர் இழந்து அறிமால் குண்டு சாரும் கதி. அப்போது காண்கின்ற உலகத்திலேயே காணாத உலகத்தை போல காண்பது, முன்பின் அறியாத உலகத்தை பார்ப்பதை போல பற்றலாமல் பார்ப்பது, முன்பின் கேட்காத உலகத்தை கேட்பதை போல பற்றில்லாமல் கேட்பது, முன்பின் சிதைக்காத உலகத்தை சிதைப்பது போல பற்றில்லாமல் சிதைப்பது. இவ்வாறு அதனோடு நமக்கு தொடர்பு இல்லை என்று தொடர்பினை நீத்தல். சித்திரையினாலே சிறைப்படும் உயிரையெல்லாம் பார்த்தனர் உலக வாழ்வில், உலக வாழ்வில் பயனில்லை என்று தெரிந்து கூட்டினர் செய்கை வேறு கோலம் வேறாக போல் ஈர்த்தனர் மனத்தின் என்று நம்முடைய குருநாதரை பற்றி திருவாரூரில் புராணம். அவர் இளமையிலேயே இவ்வாறு இருந்தார். எப்படி நைய வையகத்துடைய விச்சை நைய இருந்தார் என்றுதான் சொல்லப்படுகின்றது. அவர் ஒரு நாடகத்திலே ஆடுகின்றவன் அந்த வேடம் வேறு தான் வேறு என்று அறிந்தே ஆடு, அந்த வேடமும் தானும் ஒரு என்று அறிவதில்லை. ஆனால் உலகத்தில் ஆடுபவர்களும் அவர் அறிவதில்லை. தான் பெற்ற பிள்ளையை தன் பிள்ளை என்றும் தானதற்கு தாய் என்றுதான் அவள் அறிகின்றாள். அது தனக்கு பிள்ளையிலே இருந்து இந்த தாய் நினைப்பதில்லை. ஆனால் ஒரு நாடகத்துல ஒரு பிள்ளை எடுத்து ஒரு தாய் வேடம் போட்டு ஒரு பிள்ளையை எடுத்துக் கொள்பவள் அவர் என்ன பண்றா, இந்த பிள்ளை தன்னுடைய பிள்ளை இல்ல, பணத்துக்காக தான் நடிக்கிறோம் அவளுக்கு தெரியுது. ஒரு நாடகத்திலே தாய் வேடம் போடுபவளுக்கு அங்க பிள்ளையாறு வருகின்றவர்கள் நம்ம பிள்ளை இல்லை என்று தெரியுது. அதை போலவே உண்மை வாழ்வில் இருந்து கொள்ள வேண்டும், அதே போலவே உண்மை வாழ்விலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல, தாயார் தாரமார் தந்தையார் தாம் தாம் ஆறு என்று அறிய வேண்டும். அவ்வாறு அறியும் போதுதான் வையகத்துடைய விச்சை நையும். அவ்வாறு நெய்வதற்காக இறைவன் ஆடுகின்றான், உயிரினை இடமாக கொண்டு ஞான நாடகம் ஆடுகின்றான். இவ்வாறு நீ ஆடு ஞான நாடகம் ஆடுவித்தவாறு வியப்பை தருகின்றது. ஆகவே பெருமானை இதெல்லாம் கண்டு நிகழ்ந்தன மீண்டும் நிகழ வேண்டும் என்று கேட்பது அங்கு குறிப்பிட்டது. இந்த வியப்பை தருகின்ற செயல்களை நிகழ்த்தினாய், நீ மீண்டும் இதனை நிகழ்த்த வல்லை என்று முதல் பாட்டிலிருந்து கொண்டு வர வேண்டும். நான் சரியா இருப்பதனால முன்பின்னாக பொருள் சொல்ல வேண்டும். அந்த பாட்டுடைய பொருள் இதோட முன்னாடி சொல்லப்படுற பாட்டிலையும் சேர்த்து. ஆகவே பெருமானை நீ காத்தி வைக்கும் நீ வல்லை, நீ முன்பு என்னை ஆட்கொண்டவாறும் பூனை நாடகம் ஆடுவித்தவாறும் உருகினாலனை பருகவித்தவாறும் வையகத்துடைய விச்சை என்பால் நைய என் அறிவிஞன் ஞான நாடகம் ஆடுவித்தவாறும் வியப்பை தருகின்ற அந்த நினைவுகளை இப்போது நான் கொள்கின்றேன். மீண்டும் எனக்கு நீ திருவடிகளை காத்தி வைக்கவும் இல்லை என்று விண்ணப்பதாக கொள்ளை வாரும் அப்படின்னு ஒரு உண்மை சொன்ன அப்படி என்ன பொருள் அப்படி ஏழை நாடரும் அரியோனாதினி என்னை இனிதாய் அண்டு கொண்டவாறும். பெருமானே என்னை இனியவனாக நீ வந்து ஆட்கொண்டவாறும் அந்த தன்மையையும் நான் கருதுகின்றேன். என்னை இனிதாக இத்தன்மையனாக ஆகும் வண்ணம் நீ ஆட்கொண்டவாறும் அவ்வாறு ஆட்கொண்டதினாலே ஊனை நாடகம் ஆடுவித்தவாறும் என்றோடு வந்து தொடர்பு லிங்க் வந்துடும். பெருமானே நீ இத்தன்மையனாக என்னை ஆட்கொண்டவாறும் அதன் காரணமாக என் ஊனை நீ நாடகம் ஆடுவித்தவாறும் அதன் காரணமாக என் உள்ளம் உருக நான் உன்னை பருக வைத்தவாறும் ஊனிலே இறைவன் நாடகம் ஆடுக ஆட அதை உணர உணர ஊனானது உருகா உயிரானது உருக ஆரம்பித்தது, உள்ள உருக ஆரம்பித்தது. அந்த உள்ள உருக நான் உன்னை பருக வைத்தவாறும் இந்த வண்ணமே ஞான நாடகம் ஆடுவித்தவாறும் பெருமானை தொடர்ந்து ஆட வேண்டும் என்பது பொருள். அந்த உண்மை சேர்ப்பதனால் அந்த பொருள் வரும். ஞான நாடகம் ஆடுவித்தவாறும் நைய வையகத்துடைய விச்சை நைய நையட்டும். இந்த காரணங்களினாலே எனக்கு உலகத்திலே இருக்கின்ற இச்சையானது நையத்தம் நைய என்பது அகரையிற்று இயங்கோல் நினைவு சொல்வார்கள். வாழ்க நைய இது நையட்டம். பெருமானே நீ என்னை முன்பு ஆட்கொண்டவாறும் அதை தொடர்ந்து நான் உன்னை நினைத்து உருகியவாறும் நீ என் அறிவிலே புகுந்து ஆட ஆரம்பித்தவாறும் அதை தொடர்ந்து ஆடுவதனாலே எனக்கு உலகத்திலே இருக்கின்ற இச்சையானது நைய நெய்வதாகுக என்று பெருமானிடத்திலே விண்ணப்பதாகவும் விண்ணப்பதாக இன்னொரு பொருள் சொல்லலாம்.